الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا لا تتخذوا الذين اتخذوا دينكم هزوا ولعبا من الذين أوتوا الكتاب من قبلكم والكفار أولياء واتقوا الله إن كنتم مؤمنين وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما نحل والد ولدا نحلة أفضل من أدب حسن رواه الترمذي وقال صلى الله عليه وسلم لتتبعن سنن من كان قبلكم شبرا بشبر ذراعا بذراع ولو دخلوا في جحر ضب لدخلتموه رواه البخاري وقال صلى الله عليه وسلم على كلكم راع وكلكم مسؤول عن رعيته فالرجل راع في بيته وهو مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة عن رعيتها أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري إلا بخلم بخلشيوم அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கே உரித்தாகும். சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபூ தாபிஈங்கள், எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த காலம் ஒரு முக்கியமான ஒரு காலம். அந்த முக்கியமான காலம் என்று சொல்வதற்கு காரணம், இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி முதலாவது கட்டமாக சிந்திக்க தலைப்படுகின்ற ஒரு காலம். பெற்றோர்களும் எங்களுடைய பிள்ளைகள் எப்படியான ஒரு நிலைமைக்கு மாறப்போகிறார்கள் என்பதை பற்றி தங்களுக்குள்ளே சிந்திக்கின்ற ஒரு காலம். இப்படியான ஒரு காலத்திலே பொறுப்பாக இருக்கின்ற பெற்றோர்களும் வழி நடத்தப்பட வேண்டிய அந்த மாணவர்களும் பிள்ளைகளும் அல்லது அந்த வாலிபர்களும்
இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்ற புத்திமதி என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எந்த பகுதிக்கு போனாலும் எல்லோரும் கல்வியினுடைய அவசியத்தை உணர்கிறார்கள், கல்வியை பற்றி பேசுகிறார்கள், கல்வியுடைய சிறப்பை பல கோணங்களில் மக்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள், கல்விக்காக பாடுபடுகின்றோம் என்று ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு முறையில் மக்கள் தங்களுடைய ஆர்வத்தையும் தங்களுடைய உற்சாகத்தையும் மக்களுக்கு வெளிப்படுத்தி அவற்றை செயல்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் எது உண்மையான கல்வியோ, அடிப்படையான கல்வியோ, அந்த கல்வியில் ஒன்றோ முழுமையாக கவனம் செலுத்தாததினால் அல்லது அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்காமையினால் எங்களுடைய வாலிப சமுதாயம் எப்படி வரும் என்று நாங்கள் கனவு கண்டோமோ அதிலிருந்து வேறுபட்ட ஒரு புதியொரு உருவத்தில் எங்களுடைய சமுதாயம் உருவாகுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் நாங்கள் அடிப்படையை விட்டுவிட்டு ஏனையவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம்? ஏன் அடிப்படையை விட்டோம்? இந்த உலகத்திலே பாருங்கள், மதம் வித்தியாசம் இல்லாமல், மொழி வித்தியாசம் இல்லாமல், நிறம் வித்தியாசம் இல்லாமல், பிரதேச வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் குறைந்தவர்களாக இல்லை. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை தனக்கு முன்னால் வைத்திருக்கும் கலிமாவை சுமந்திருக்கக்கூடிய முஸ்லிமும் அவனது பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அந்நிய மத பெற்றோர்களிடத்தில் எந்த சிந்தனையும் ஆசையும் இருக்கிறதோ, அவன் தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக எந்த திட்டத்தை வைத்து அவன் கனவு கண்டு கொண்டிருக்கிறானோ அதே திட்டத்தை தான் எங்களுடைய முஸ்லிம்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் வெற்றி அடைய முடியும், சிறந்த எதிர்காலத்தை காண முடியும், சிறந்த பிள்ளைகளை காண முடியும், எங்களுடைய பிள்ளைகளும் சமூகத்தில் தலை சிறந்தவர்களாக விளங்குவார்கள் என்ற ஒரு மாயையை பார்த்து அவர்களும் ஏமாந்து போய் இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தங்களுக்கு முன்னால் வைத்திருந்தார்கள். சஹாபாக்கள் சஹாபாக்களுடைய அந்த உரிய அந்தஸ்தை அடைவதற்காக அவர்களுக்கு ஒரு சிலபஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அவர்கள் தெரியவருக்கும் அந்த சிலபஸ் கொடுக்கப்பட்டது, எழுத தெரிந்தவருக்கும் கொடுக்கப்பட்டது, எழுத தெரியாதவருக்கும் கொடுக்கப்பட்டது, கருப்பருக்கும் கொடுக்கப்பட்டது, வெள்ளையருக்கும் கொடுக்கப்பட்டது, அரபிக்கும் அஜமிக்கும் கொடுக்கப்பட்டது. பொதுவான ஒரு சிலபஸிலே அனைவர்களையும் வழி நடத்திய பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் இன்று எதை நினைக்கிறோமோ, பெரிய அறிவாக கல்வியாக ஞானமாக நினைக்கிறோமோ அந்த வழிகளில் விரும்பியவர்களுக்கு போகின்ற விடமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்தார்கள். சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சிலபஸ் என்ன? அந்த சிலபஸ் தான் ஈமானுடைய சிலபஸ். ஈமானை மக்களுடைய உள்ளங்களில் மிக காரமாக உணர வைத்தார்கள், ஈமானுக்காக பாடுபட வைத்தார்கள். ஈமானுடைய வெளிச்சத்தை சிறுவர்கள் முதல் வயோதிபர்கள் வரைக்கும் அனைவர்களுடைய கல்வியிலும் அல்லாஹ்வுடைய பூர்த்தியான நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செய்தார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய சிலபஸை சொல்லுகிறார்கள். இப்னு மாஜா ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தஅல்லம்னல் ஈமான கபில அன் நதஅல்லமல் குர்ஆன். குர்ஆனை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஈமானை கற்றுக்கொண்டோம். சுபஹானல்லாஹ். குர்ஆன் உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய ஒரு சக்தி, குர்ஆன் உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய ஒரு அறிவு கடல், குர்ஆன் எவ்வளவு பெரிய மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி. அந்த குர்ஆனுக்கு முன்னாலேயே ஈமானை படித்தோம் என்று சொன்னால் அடுத்தவைகளுடைய கதைதான் என்ன? தாழ்ந்தல் ஈமான கபில அந்த தாழ்ந்தவன் குர்ஆன். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் நாங்கள் ஈமானை கற்றுக்கொண்டோம். சஹாபாக்கள் உயர்த்தி அடைந்த வழியில்தான் சஹாபாக்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த சிலபஸ் இதுதான். சஹாபாக்களை காட்டிக் கொடுக்கப்பட்டது, நீங்களும் உயர்ந்தவர்களாக மாறி உங்களுடைய பிள்ளைகளையும் உயர்ந்த வழியில் அவர்களை வழிநடத்துவதற்கும் உரிய பாதை ஈமானுடைய பாதையில் அவர்களை ஈடுபடுத்துங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் சொல்லுகிறார்கள், ஈமானை படிப்போம். ஈமானை படிப்பது எப்படி? ஈமான் என்ற புத்தகத்திலே எழுதி படிப்பதல்ல, ஈமானை பற்றிய புத்தகங்களை வாசிப்பதல்ல, ஈமானை பற்றி பாடம் நடத்துவதல்ல, ஈமானை பற்றி பேசுவது அல்ல. ஈமானை அடைவதற்கு வழி அல்லாஹ்வுடைய சட்டங்களின் பக்கம் தாவத்து கொடுப்பது, அதற்கு தான் ஈமானுடைய பாடம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி தாவத்தினால் ஈமான் அடையலாம்? தாவா என்று சொல்லும் போது, அதனை கொடுக்கும் போது அந்த இடங்களில் எல்லாம் எதிர்ப்புகள் கிளம்பும். இது பொதுவான ஒரு முறை. நீங்கள் எதனை பேசினாலும் எதிர்ப்பு கிளம்பாது. அல்லாஹ்வுடைய பெருமையை எங்கும் பேசுங்கள், தாவத்தை பேசுங்கள். அங்கே பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு வகையான கோபம் உண்டாகும். அந்த கோபம் எதிர்ப்பை வெளிப்படுத்தும். அந்த எதிர்ப்பு சில மன ரீதியான, உடல் ரீதியான, பொருளாதார ரீதியான பல தங்கடங்களை உண்டாக்கும். அந்த தங்கடங்களை பொறுக்கும் போது அல்லாஹ்வுடன் ஒரு அணைக்க முடியாத ஒரு தொடர்பு, அறுக்க முடியாத ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அந்த தொடர்புக்கு பெயர் ஈமான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஒவ்வொரு நபிக்கும் உள்ள சுன்னா என்ன? ஒவ்வொரு நபியையும் எதிர்ப்பதற்கு ஒரு விரோதியை, எதிரியை நாங்கள் ஆக்கி வைத்திருப்போம். وكذلك جعلنا لكل نبي عدوا من المجرمين. அவ்வாறு ஒவ்வொரு நபிக்கும், அந்த நபியை விரோதிக்கும், அந்த நபிக்கு எதிரியாக வரும் ஒருவரை, குற்றவாளிகளில் ஒருவரை எதிரியாக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் நபிமார்களுக்கு வந்த எதிர்ப்பை குறிப்பிடுகின்றான். இதற்கு பெயர் ஈமான். அல்லாஹுடைய நம்பிக்கை உள்ளத்திலே வருவதற்கு பெயர் ஈமான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பாடத்தை படித்துக் கொடுக்கத்தான் மக்காவுடைய வாழ்க்கை. மக்காவிலே நுபுவத்துடைய 13 ஆண்டுகள் கழிந்தது. 13 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ்வுடைய 40 வயதில் இருந்து 53 வயது வரை மக்காவிலே அவர்கள் கழித்தது ஈமானுடைய பாடத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. மக்காவிலே ஒரு சில கடமைகள் மாத்திரம்தான், தொழுகையும் இன்னும் சில கடமைகளும் மாத்திரம்தான். நோன்பு மக்காவிலே பரலாக்கப்படவில்லை, ஹஜ்ஜு பரலாக்கப்படவில்லை, ஜகாத் பரலாக்கப்படவில்லை. அநேகமான கடமைகள் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் மதீனாவிலே கடமையாக்கப்படுகிறது. மக்காவிலே அவர்களுக்கு கொடுத்தது கட்டளைகளை படிக்க முன்னால், அஹ்காம்களை படிக்க முன்னால், சட்டத்தங்களை படிக்க முன்னால், நீங்கள் முதலாவது அல்லாஹ் யார், அவனுக்காக நாங்கள் எங்களை எப்படி தயாரிக்க வேண்டும், மார்க்கத்துக்காக சோதனைகள் வரும்போது எப்படி அதனை சகிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய முஹப்பத், அவனுடைய தீனுடைய முஹப்பத் ஒவ்வொரு சிறுவரிடத்திலும் பெரியவரிடத்திலும் எப்படி வர வேண்டும் என்ற பாடத்தை தான் மக்காவுடைய காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிலபஸை படித்த சஹாபாக்கள் கல்வி மாண்களாக மாறினார்கள், கல்வி மாண்களாக உருவெடுத்தார்கள். யார் அந்த கல்வி மாண்கள்? சஹாபா பெருமக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் நாங்கள் இன்று எங்களுடைய சிந்தனைகளில் வைத்திருப்பது கல்வி என்று வேறென்றுக்கு பெயரை வைத்திருக்கிறோம். நாங்கள் நினைப்பது வேறு எதுவோ, எழுத்தறிவை கல்வி என்று சொல்கிறோம், வாசிப்பை கல்வி என்று சொல்கிறோம். பொதுவாக சொல்ல போனால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலைகளை, மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கலைகளை கற்று தேறி அவைகளில் முன்னணி வகிப்பவர்களுக்கு கல்விமான் என்று பெயர் சூட்டிவிட்டோம். இல்லவே இல்லை, அதற்கு கல்வி என்று பெயர் இல்லை. கல்வி என்பது என்ன தெரியுமா? ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார், யாருடைய உள்ளத்திலே ஒரு செயலை செய்யும் போது இந்த நிலையில் நான் எப்படி நடந்தால் அல்லாஹ் விரும்புவான், நான் திருமணம் முடிக்கப் போகிறேன், எனது திருமணம் எப்படி அமைந்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான், ஊரல்ல அல்லாஹ் சந்தோஷப்படுவான், நான் ஒரு வியாபாரத்தில் இறங்கப் போகிறேன், இந்த வியாபாரத்தை எப்படி செய்தால் ஏன் ரப்ப விரும்புவான், நான் ஒரு பிரயாணம் செய்ய போகிறேன், இந்த பிரயாணத்தை எப்படி மேற்கொண்டால் எனது ரப்ப விரும்புவான், ரப்புடைய விருப்பத்தை உள்ளம் தேடுகிறதா, இவன் கல்விமான், மற்றவர்கள் அனைவர்களும் கலைவாதிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி சொல்ல போனால் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவாளி என்று சொல்ல முடியாமல் போகும். நஊது பில்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்த எழுத்து என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்த வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை எழுதப்படுகிறது. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதுகிறார்கள். புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் எழுதப்பட்டது, மின் முஹம்மது ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதும் மக்காவுடைய குறைசிகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் என்று எழுதப்படுகிறது. குறைசிகளுடைய பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமை தாங்கிய சுஹைல் இப்னு அம்ர் தன்னுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன், அதை அழிக்க வேண்டும், எடுத்துவிட வேண்டும். ஏன், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தால் நமக்கிடையில் பிரச்சனையே வந்திருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், ரசூலுல்லாஹ் எழுதுவதில் பிரச்சனையா, அழித்து போடுங்கள். அழிக்கிற அலி ரலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், அலியே, ரசூலுல்லாஹ் என்பதை அழித்து விடு, வெட்டுவிடு. அலி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய கையால் அழிக்க மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈரலக தலைவர் எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரங்களினால் ரசூலுல்லாஹ் என்பதை அழித்து இப்னு அப்துல்லாஹ் என்பதை எழுத நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்ட இடம் தெரியாது. கேட்டார்கள், அலி, ரசூலுல்லாஹ் எழுதப்பட்ட இடத்தை காட்டு, நான் அழிக்கிறேன். இது சின்னத்தனமா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைஞ்சு போச்சா? ரசூலுல்லாஹ் அவருக்குரிய சிறப்பு பட்டம் எழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த எழுத்து திட்டம் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி காட்டிய பிறகு அழிக்கிறார்கள். இது ஒரு கேவலம் அல்ல, இது ஒரு இழிவல்ல, இது மனிதனுக்கு தேவையான ஒரு அனுபவமும் அவனது வாழ்க்கைக்கு தேவையான உதவியுமே தவிர இது உலகத்தினுடைய வாழ்க்கையின் ஒரு நோக்கம் அல்ல. நோக்கம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. பெற்றோர்களே, வாலிபர்களே, சிந்தியுங்கள், நாங்கள் தேவையான இந்த ஈமானிய அறிவை படித்திருக்கிறோமா? சிறுவர்களுக்கு எங்கு போனாலும் பாவத்தை விட்டு அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடிய, பாவத்தை கண்டால் ஒதுங்கி ஓடக்கூடிய, நன்மையை கண்டால் சுருட்டிக் கொண்டு அதன் பக்கம் ஓடக்கூடிய ஈமானை என்னுடைய மகனுக்கு கொடுத்திருக்கிறேனா? குறைந்தபட்சம் நான் மௌத்தாகி என்னுடைய ஜனாஜாவை தூக்கிக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், என்னுடைய மகன் ஜனாஜாவை தொழ வைக்கின்ற அளவுக்காவது தகமையை கொடுத்திருக்கிறேனா? எத்தனை லட்சம் கொடுத்து படிக்க வைத்திருக்கிறேன், ஜனாஜாவுக்கு துஆ ஓது அவனுக்கு தெரியாது. ஜனாஜா தொழுகையில் அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு அந்த துஆவை கூட வாய் திறந்து ஓதுவதற்கு தெரியாது. முன்னால் இருக்கும் மயித்தான தந்தைக்கும் தாய்க்கும் துஆ செய்யாத இவன் நாளை கபருக்குள் கண்ணுக்கு மறைந்து போன பின்பு துஆ செய்வானா? உங்களுடைய பணத்தை எங்கு சுட்டிருக்கிறீர்கள்? ஒரு சில சம்பளத்துக்காக, பட்டம் பதவிக்காக, ஊரினதும் மக்களினதும் மரியாதைக்காக, ஊர் பெருமைப்பட வேண்டும் என்ற பெருமைக்காக எங்களுடைய பிள்ளைகளை விற்று வைத்திருக்கிறோமே தவிர நாங்கள் உண்மையான அறிவை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க தவறிவிட்டோம். அந்த அறிவை கொடுத்த பிறகு தீனை படியுங்கள், துனியாவை படியுங்கள், துனியாவின் எந்த ஒரு கோணத்துக்கு போனாலும் தனிமையாக அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய மகன் பாவத்துக்கு சாவியாக இருக்க மாட்டான், இஸ்லாத்துக்கு திறவுகோலாக மாடுவான். ஈமானை படித்தவரை முஸ்லிம்கள் முதலில் ஈமானை படித்துக் கொடுக்க வேண்டும். ஈமானுடைய பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஈமானை பாருங்கள். ஹதரத் ஹுரைம் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி இருந்தார். ஹுரைம் ரலி அல்லாஹு தஆலா அப்பொழுதுதான் முஸ்லீமாகி இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறார். வந்தவுடன் ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்தார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ். அங்கே ஒரு பயான் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எதிர்காலத்தில் நாங்கள் அடைய போகின்ற வெற்றிகளை பற்றி சொல்கிறார்கள். அந்த ஊரை பிடிக்கப் போகிறோம், இந்த ஊரை பிடிக்கப் போகிறோம், எகிப்தை பிடிப்போம், ஈராக்கை பிடிப்போம், யமனை பிடிப்போம், சிரியாவை பிடிப்போம் சொல்கிறார்கள். அந்த தொடரிலே சொல்லுகிறார்கள், ஈராக்கிலே ஹீரா என்ற ஊரை முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள். அந்த நேரம் ஒரு யுத்தம் நடைபெறும். ஹீராவில் உள்ள இளவரசி ஷீமா என்ற பெண் ஒரு குதிரையிலே வருவாள் என்று சொல்லும் போதே நவ முஸ்லிமான ஹுரைம் எழும்பி சொல்லுகிறார், யார் ரசூலல்லாஹ், அந்த ஷீமாவை எனக்கு கொடுங்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்கள், இந்த கேள்வி சிரிப்பல்ல, அவருடைய நம்பிக்கைதான் ஆச்சரியம். எப்படிப்பட்ட காலத்திலே ரசூலல்லாஹ் சொல்கிறார்கள், மதீனாவில் சாப்பிட வழி இல்லாத காலம், மதீனாவுடைய ஜனாதிபதியின் வீட்டில் 9 மனைவிமார்களின் வீடுகளிலும் 2 மாத காலமாக ரொட்டி சுடப்படாது, ஈத்தம்பழமும் தண்ணீரும் குடித்து வாழுகின்ற பட்டினியுடன் வாழுகின்ற காலத்தில் பிடிக்க போகிறோம் என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கையை தாண்டி ஷீமா என்ற பெண்ணை எனக்கு தாருங்கள் என்று ஹுரைம் கேட்கிறார் என்றால் அவரிடத்தில் இருந்த அறிவு என்ன? பிற்காலத்திலே யுத்தம் நடக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு குலஃபாக்களுடைய காலத்திலே கைப்பற்றுகிறார்கள். சொன்னது போன்றே ஷீமா என்ற பெண்ணும் வந்து கொண்டிருந்தால் ஓடி சென்று ஹஜ்ரத் ஹுரைம் அந்த பெண்ணை பிடிக்கிறார். சக வீரர்கள் சொன்னார்கள், என்ன அநியாயம், தளபதியின் உத்தரவு இல்லாமல் எப்படி அந்த பெண்ணை பிடிக்கலாம்? கனிமத் பொருளாக இருந்தாலும், யுத்தத்தில் கிடைக்கின்ற பொருளாக இருந்தாலும், தளபதி பங்கிட்ட பிறகுதான் ஹலால், அதற்கு முன்பு எடுப்பது கொள்ளை. சொன்னார்கள் ஹுரைம் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள், பெரிய தளபதி எனக்கு அப்பவே பங்கு வச்சிட்டார். யாரு பெரிய தளபதி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாட்சி என்ன? அதோ இருக்கிறார் சஹாபி, எனக்கு முன்னால் தான் அல்லாஹுடைய ரசூல் இவருக்கு சீமாவை கொடுத்தார். ஆம், சீமாவை எடுத்துக்கொள். சற்று நேரத்திலே சீமாவுடைய சகோதரர் பெரும் செல்வந்தர் கேட்டார், என்னுடைய சகோதரர் யாரிடத்தில்? சொன்னார்கள், அந்த ஹுரைமிடத்திலே இருக்கிறார். ஹுரைமை சந்தித்து கேட்டார், எவ்வளவு வேண்டுமானாலும் காசு கேளு, பணம் கேளு, பொருள் கேளு, கொடுக்கிறேன், என்னுடைய தங்கச்சியை சகோதரியை விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு ஹுரைம் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட தொகை என்ன? கேட்ட தொகை என்ன? ஒரு அறிவிப்பில் இருக்கிறது 60 திருகம் கேட்டார். 60 ரூபா, 60 ரூபா கேட்டார். காசை கொடுத்து எடுத்துட்டு போயிட்டார். பக்கத்தில் இருந்த சஹாபி கேட்டார், இவ்வளவு காலம் ரசூலுல்லாவிடத்தில் வாங்கி வச்சு கஷ்டப்பட்ட பெண்ணை எடுத்து 60 ரூபாய்க்கு கொடுத்து போட்டியே, லட்சமாக கேட்டிருக்கலாமே, லட்சமாக கேட்டிருக்கலாமே. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுக்கு மேல எனக்கு கணக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறைவுக்கு கணக்கு தெரியாததுக்கு தோல்வி அல்ல, குறைவுக்கு கணிதம் தெரியாதது தோல்வி அல்ல, குறைவுக்கு ரசூல் சொன்னால் நடக்கும் என்ற நம்பிக்கை இருப்பது வெற்றி. இதுக்கு பேர் ஈமான், இதற்கு பேர் ஈமான். இதைத்தான் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமானுடைய பாசறையிலே வளர்ந்து அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை முஜாஹதா செய்து தாவத்து கொடுத்து அல்லாஹ்வை பற்றி பேசி தன்னுடைய ஆளாக ஆக்கிய பின்னால் உலகத்தினுடைய ஒரு தேவைக்காக, உலகத்தினுடைய ஒரு தகமை அடைவதற்காக ஏனோ முஸ்லிம்களுக்கும் உதவியாகி போகலாம் என்று நீங்கள் ஒரு ஆழமான துறையில் ஈடுபட்டால் அப்பொழுதுதான் முஸ்லிம் என்ற பெருமை நமக்கும் வரும். இல்லை என்று சொன்னால் ஈமானை படிக்காமல், ஈமானை படிக்காமல் ஹாபிலாக முடியும், காரியாக முடியும், முஃப்தியாக முடியும், முஹத்திஸாக முடியும். அதற்கு கொடுக்கப்பட்ட வாஜாக்களான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க முடியும். ஆனால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஈமானுக்குரிய சரியான அந்த விளைச்சல்களை செய்யாமல் அதற்குரிய போரைகளை இடாமல் யார் இவற்றுக்கிட்டே நுழைகிறாரோ அதிலே சொல்லப்பட்ட வாழ்க்கைக்கு துரோகம் செய்து வாழ்வார். குர்ஆனை படித்த ஹாபில் 100 ஆயத்துகளுக்கு மேலே நின்று துனியாவை சம்பாதிப்பான். மாதா மாதம் சம்பளம் கிடைக்கிறது, அவனது கல்விலே இருக்கும் அல்லாஹ்வுடைய வெளிச்சமான நூற்றுக்கணக்கான ஆயத்துகளை மிதித்துக் கொண்டுதான் சம்பளம் வாங்குவான். அவர் படித்த ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளுக்கு முரணாகவே அவரது இரவும் பகலும் கழியும். ஈமான படிக்காத தீனை படித்தவருக்கு ஏற்படும் கதி, ஈமானை படிக்காதே துனியாவுடைய ரீதியிலே கலைகளை சுமப்பவர்கள் அவர்கள் அவர்களை கொண்டு சமுதாயம் பெருமைப்படலாம். இத்தனை டாக்டர்கள் உருவாகி இருக்கிறார்கள் முஸ்லீம்கள், பத்திரிகையில் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இத்தனை இன்ஜினியர்கள் உருவாகி இருக்கிறார்கள், இத்தனை கலைவாதிகளை உருவாக்கி இருக்கிறோம், இத்தனை அவர்களை உருவாக்கிறோம், இவர்களை உருவாக்கிறோம், பெருமைப்படலாம். ஆனால் அந்த பெருமைக்கு அர்த்தம் இருக்காது. யஹூதிகளுடைய கைப்பொம்மைகளாக இவர்கள் வேலை செய்வார்கள். ஈமானை படிக்காத கலைவாதிகளும் பட்டதாரிகளும் அவர்களிடத்தில் நாம் அடையும் லாபமும் அதே பட்டத்தை சுமந்த அந்நிய மதத்தில் உள்ளவனுக்குள்ள லாபமும் வித்தியாசமாக இருக்காது. ரெண்டு பேரும் ஒன்றேதான், பணம் சம்பாதிக்கிறது நோக்கமாக மாறும். யஹூதிக்கு லேசி, அந்நியவனை வைத்து அவனுடைய திட்டங்களை சாதிப்பதற்கு முன்னால் முஸ்லீமை வைத்து சாதித்தால் பெரும் சாதனை படைக்கலாம் யூதனுக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்டவர்களை தேடி அவனுடைய காரியங்களை அவன் சாதிக்கின்றான். உதாரணமாக சிந்தித்து பாருங்கள், நான் ஒரு பட்டதாரியாக இருக்கின்றேன், நான் அந்த கலைக்குரிய ஆலோசனைகளை எங்கிருந்து பெறுகிறேன், யார் தருகிற இந்த ஆலோசனைகள், கல்வித்துறையிலே இருப்பவர்கள் அவர்களுக்குரிய இந்த கல்வி பாசறைகளை அமைக்கும் முறை, பாடத்திட்டங்கள், பிள்ளைகளை வழிநடத்தும் வழிகாட்டல்கள் எங்கிருந்து செய்யப்படுகின்ற இறக்குமதி. நீங்களாக குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்து அந்த வழிகாட்டலிலே எங்களுக்கு பொறுப்பாக தரப்பட்டிருக்கும் பிள்ளைகளை வழிநடத்துகிறீர்களா, அல்லது கேம்பிரிட்ஜில் இருந்தும் ஆக்ஸ்போர்ட்டில் இருந்தும் இறக்குமதி செய்து கல்வி அமைச்சினூடாக இறக்கப்பட்ட பொதிகளை விநியோகிக்கிறீர்களா, உங்களுக்கு ஆலோசனை வழங்குபவர்கள் யார், அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்கள் யார், வெளிநாட்டில் இருந்து வந்து அவர்களுக்கு செமினார் நடத்தியவர்கள் யார், வெளிநாட்டிலே அவர்களுக்கு உஸ்தாதாக இருந்தவர்கள் யார், அவர்கள் அனைவர்களும் யஹூதிகள். ஈமானை படித்தவன் அவர்களுடைய தந்திரங்களை புரிந்து கொள்வான். நீங்கள் வைத்தியர்களை பார்க்கின்றீர்கள், ஈமானுக்காக உழைக்கின்றவர்கள் தருகின்ற மருந்தை எல்லாம் கொடுக்க தயாரில்லை, சிந்திக்கிறார்கள் இதனை முஸ்லிம்களுக்கு கொடுப்பதா, அவர்கள் ஈமானை படிக்காமல் இருந்திருந்தால் கொடுத்திருப்பார்கள், படிக்காமல் இருந்தால் கொடுத்திருப்பார்கள். ஓரளவுக்கு இருக்கின்ற அந்த ஈமானுடைய வெளிச்சம் சமுதாயத்துக்காக அவர்களை அர்ப்பணிக்க வைக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் ஹஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய காலத்தில் இருந்த மக்களை பார்த்து கவலைப்பட்டு இஹ்யாவிலே ஒரு விடயத்தை எழுதினார்கள். சொன்னார்கள், எல்லோரும் ஃபிக்ஹ் படித்துக் கொண்டிருந்தால் வைத்திய கலையை படிப்பது யார், வைத்திய கலையை கற்கவும் ஆள வேண்டுமே, அப்படி இல்லை என்றால் அதுவும் ஒரு ஃபர்து கிஃபாயா, யாராவது ஒருவர் இருவராவது சமுதாயத்துடைய தேவையை அடைக்கக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் தேவை. இந்த பகுதியை மாத்திரம் பிடித்துக் கொண்டே ரஜாலி இமாமே வைத்தியம் படிப்பதை ஃபர்து கிஃபாயா என்று சொல்லுகிறார்கள், ஆனால் பின்னால் உள்ள பகுதியை கட் பண்ணி பேசுகிறார்கள். ரஜாலி இமாம் ஏன் அந்த அளவுக்கு கவலைப்பட்டார், சொன்னார்கள், முஸ்லிம்களில் அதற்கு தகுமையானவர்கள் இருந்தும் அதனை படிக்காமல் இருந்தால் யஹூதிகளுடைய கையிலே இந்த வைத்தியத்துறை போய் அவர்களுக்கு முன்னால் மஹ்ரம் அஜ்னபி பேணா முடியாமல், பெண்கள் ஒழுக்கம் பேண முடியாமல், ஆண்கள் ஒழுக்கம் பேண முடியாமல், அவர்கள் முஸ்லிம்களை போட்டி வெட்கமில்லாத முறையில் பயன்படுத்துவார்கள், அதிலிருந்து பாதுகாக்கவே முஸ்லிம்களில் அதற்கு தகமையுள்ளவர்களை படிப்பது பரலுக்கு பாயா என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள். நான் கேட்கிறேன், ஈமானை படிக்காத, ஈமானிய உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளாத, சஹாபாக்களிடத்தில் இருந்த ஷரியாவை பாதுகாக்க வேண்டும் என்ற துடிப்பில்லாத அவர்கள் வைத்தியர்கள் ஆகுவதனால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அதை எதிர்பார்த்ததை சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியுமா? மஹரம் பேணுவார்களா? அஜ்னபி பேணுவார்களா? வைத்திய துறை மட்டுமல்ல, துனியாவில் உள்ள எந்த துறையாக இருந்தாலும் ஈமானிய உணர்வில்லை என்றால் அந்த இடத்தில் யஹூதி எதிர்பார்த்ததை சாதித்துக் கொடுப்பாரே தவிர முஸ்லிம்களுக்கு இருக்கிறதை குர்ஆன் கதறி கதறி சொல்கின்றதை அவர் ஒரு நாளும் சாதித்துக் கொடுக்க மாட்டார். அல்லாஹுடைய நல்லடியார்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், யூதர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டாம். யா ஐயுஹல் லதீன ஆமனூ லா தத்தகிதுல் லதீன தத்தகது தீனகும் ஹுஸ்வன் வ லஇபா மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிகும் வல் குஃபார அவுலியா. ஈமான் உள்ளவர்களே, உங்களுடைய மார்க்கத்தை விளையாட்டாக கேளியாக இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுடைய பாதையை அல்லது அவர்களை உங்களுடைய நண்பர்களாக எடுக்க வேண்டாம். அவர்கள் காட்டுகின்ற வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஆனால் எந்த அளவுக்கு அவர்களுடைய பாதைகளும் அவர்கள் காண்பித்திருக்கின்ற முறைகளிலும் முஸ்லிம்கள் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை எதிர்த்து பேசுபவர்களை முட்டாள் என்று நினைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய பாசம் உறைந்து போயிருக்கிறது. புகாரி சரீபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதத்தபிஉன்ன சுன்னன மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை நீங்கள் பின்பற்றியே ஆகுவீர்கள், முன்னோர்களை பின்பற்றுவீர்கள். ஒரு ஹதீஸில் இருக்கிறது, அந்த ரிவாயத்துடைய ஒரு தொடரிலே கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், முன்னோர்கள் என்றா யார் சொன்னார்கள்? இது கேட்க வேண்டியதா? யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அல் யஹூத் வன்னஸாரா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அவர்களில் உங்களுக்கு கவர்ச்சி வரும் என்றால், இன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கவர்ச்சி, அவன் வெள்ளையன் அல்லவா, அவன் இங்கிலாந்துக்காரன், அவன் யுஎஸ்லிருந்து வந்தவன், அவன் அந்த நாட்டுக்காரன், இந்த நாட்டுக்காரன், அவனுடைய நிறமும் அவனுடைய கோட்டும் அவனுடைய வாகனமும் அவனுடைய வசீகர பேச்சும் முஸ்லிம்களை மாயத்திலே அகப்பட வைத்திருக்கிறது, சிக்க வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சானுக்கு சான் பின்னால போவீங்க, அவன் ஒரு சான் முன்னுக்கு போனா அதை நாகரீகம் என்று நினைத்து அழுதழுது பின்னால போவீங்க. அவனுடைய முன்னேற்றத்தை இந்த ஈமானிய உணர்வுள்ளவனும் முன்னேற்ற வேண்டும், அதனை ஒரு பெரிய நாகரீகம் என்றும் கருதி சானுக்கு சான் பின்னால் போவீர்கள். முளத்துக்கு முளம், சிபரம் பிசிபரின், எந்த அளவுக்கு நீங்க நுழைவீர்கள் என்றால், அவன் பிரயோசன மற்ற ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தால் அதிலும் ஏதாவது இருக்கும் என்று நீங்கள் பின்னால் போவீர்கள். அவர்கள் ஒரு உடும்பு பொந்திலே புகுந்தால், உடும்பு பொந்திலே என்ன மாணிக்கமாய் இருக்கிறது, உடும்பு பொந்திலே என்ன தங்கமாய் இருக்கிறது, உடும்பு பொந்துக்குள்ளே புகுந்திருந்தால் அதிலும் ஏதாவது இருக்கும், எவ்வளையும் பூந்திருக்கிறான் என்று நீங்களும் பூதுவீர்கள். இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது, ஒரு யூதன் தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்த செய்தி வந்தால் அதிலும் ஏதாவது ஒரு இனிப்பு இருக்கும் என்று அதையும் செய்து பார்ப்பான. அந்த அளவுக்கு மேற்கத்திய மோகத்தில் ஆளுவீர்கள். அவர்களுடைய ஊத்தை குப்பைகளை நாகரீகமாக, முன்னேற்றமாக, அறிவியல் வளர்ச்சியாக சித்தரிப்பீர்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு இன்னொரு மாய ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நாங்க இருக்கிற யுகம்தான் சுபஹானல்லாஹ் சஹாபாக்களை பார்க்க சிறந்த காலம் என்றே சில மக்கள் அப்படியும் நினைக்கிறாங்க. அவர்களுடைய காலத்தில் இல்லாத அதீத வளர்ச்சி முன்னேற்றம் எங்களுடைய காலத்திலே இருப்பதாக கனவு காண்கிறார்கள். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த வளர்ச்சியும் அக்காலத்திலே இருந்த அபூர்வத்தியும் முன்னேற்றமும் இன்னமும் அந்த இடத்துக்கு இந்த இடத்தை எட்டி கூட பார்க்கல. நம்மளிடத்தில் இருப்பது பறவைகளும் விஷஜந்துக்களும் குருவிகளும் மீனங்களும் கையாளுகின்ற சில தந்திரங்களை கருவிகளாக உற்பத்தி செய்து அதனால் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையான வசதிகளை இன்னும் காணல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு உதவிகளும் இவ்வளவு வெற்றிகளும் ஈமானில் 50க்கு குறைவாக முயற்சி செய்துதான் இப்படி உலகத்திலே வாழ்கிறோம். இன்னும் ஈமானை அடைந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஈமானுடைய உயரிய பாதையை காட்டிக் கொடுத்து மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற உணர்வை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தினால் 50 தாண்டுவோம். அப்பொழுது சஹாபாக்களுடைய காலத்தை போல ஒரு காலம் உருவாகும். சஹாபாக்களுடைய காலத்தில் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் ஒவ்வொரு துறையிலும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருந்த வசதியை கேட்டால் மயங்கி போவோம். சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த வைத்தியம் என்ன? அபு அஸீத் ரலியல்லாஹு தஆலா உஹத் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார். வந்து விழுந்த ஒரு அடி அவருடைய ஒரு கண் வெளியிலே பாய்ந்து விட்டது. கண் வெளியிலே பாய்ந்து தொங்குகிறது. வருகிறார் அபு அஸீத், யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமான ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், நான் அவளை நேசிக்கிறேன், அவளும் என்னை நேசிக்கிறாள், இந்த கண்ணுடன் வீட்டுக்கு போக முடியாது, யார சொல்லுங்க, கிட்ட வருவாளா, வரமாட்டார், பெய்ய நினைப்பார், கண் தொங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை அவசரமாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்புங்க, 8 மணிக்கு ஆபரேஷன் இருக்குதுன்னு சொல்லல, கண்ணை ஒட்டணும், பேசி வேலை இல்ல, இவர் அவசரமாக இவரை சிங்கப்பூருக்கு அனுப்புங்க சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முபாரக்கான கையால கண்ணை எடுத்து உள்ளே வைத்து தடவினார்கள். அபு உசைத் சொல்லுகிறார், அடுத்த கண்ணில் நோய் வந்தது, ஆனால் இந்த கண்ணிலே எந்த குறையும் ஏற்படல. சஹிஹான ஹதீஸ்ல இருக்கிறது. நபுவத்துடைய காலத்திலே இருந்த வைத்தியம் சஹீஹ் புகாரில இருக்கிறது. கிதாபுல் மகாஜியில் அப்துல்லா இப்னு அபில் ஹுகைக் என்ற யூதனை கொல்வதற்காக 6 பேர் கொண்ட ஒரு படையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார். யாருடைய தலைமையில்? அப்துல்லா இப்னு அதீக்குடைய தலைமையில். யூதனை மேல் மாடியில் ஏறி கொலை செய்துவிட்டு திரும்ப வரும் வழியிலே கால் தவறி கீழே விழுந்த அப்துல்லா இப்னு அதீக்குடைய கால் மூட்டுகள் முழங்காலினால் கலந்து போய்விட்டது. காலில் உள்ள முள்ளும் உடைந்து விட்டது. தலைப்பாய்கையை கலட்டி தன்னுடைய காலிலே சுத்திக் கொண்ட அப்துல்லா இப்னு அபில் அதீக் ஓடி செல்கிறார். மதீனா மஸ்ஜித் நபவியிலே போய் சேர்கிறார். போய் சேர்ந்தவுடன் அழுது பிறண்டு கால் உடைந்து விட்டது என்று இல்லை, உணங்கிக் கொண்டிருக்கவில்லை. நடந்த சம்பவங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, யா ரசூலல்லாஹ், கால் முறிந்து விட்டது என்றார். ரசூலுல்லாஹ் சொல்லல, இவரோட முள்ளு கலந்திருக்குது, உடைஞ்சிருக்குது, அது சேர்றதுக்கு 6 மாத காலம் பிடிக்கும், இவருக்கு ஒரு கல் பேண்டேஜ் போடுங்கன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பி இருந்த அனுப்பி இருக்கலாம். சொன்னார்கள், அப்துல்லா காலை நீட்டி தன்னுடைய முபாரக்கான கைகளினால் காலை தடவுகிறார்கள். பழையதை விட நல்லொரு காலாக அது மாற்றம் பெறுகிறது. இது ஈமானியர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற உதாரணம். இதுதான் எங்களுடைய சரித்திரம், இதுதான் எங்களுடைய நாகரீகம். அந்த நாகரீகத்தை பார்த்தால் இன்னும் அதனை எட்டவில்லை. அதிலே இருந்து பார்வையை திருப்பி அமெரிக்கனையும் யூரனையும் யகுதியையும் நஸ்ரானியை பார்த்து நாங்கள் இன்னும் கீழ்மட்டத்தில் இருப்பதாக வாய் புரளிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு யுத்தம் செய்வதாக இருந்தால் இன்றைய காலத்தில் எத்தனை கருவிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாங்கள் நினைப்போம் அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அது கிடைத்திருக்கும். இல்லை, சஹாபாக்களும் அப்படி சாதித்தார்கள், சஹாபாக்களும் சாதித்தார்கள். ஈமானுடைய பாடத்தை படித்து அல்லாஹ் அல்லாஹ் என்று போகின்றவனுக்கு அல்லாஹ் அவன் எதிர்பார்க்காத வழிகளில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுப்பான். நாங்களும் எங்களுடைய சிறார்களுக்கு உரிய வயதிலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கற்றுக் கொடுக்காமல் அவர்களுக்கு இந்த கல்வியையும் அந்த கல்வியையும் உரிய காலத்துக்கு முன்னாலே தலையில் சுமத்தியதனால் எங்களுடைய சமுதாயமே அந்த வஸ்துக்களுக்கு பின்னால் அலைய வேண்டிய ஒரு அவல நிலவை ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் உமர் ரலி அல்லாஹு தாலாவுடைய காலத்தில் ஒரு படையை அனுப்புகிறார்கள். படை போய்கொண்டிருக்கிறார்கள் பல நூறு மைல்களுக்கு அப்பால். அதில் சாரியா அந்த ஜமாத்துக்கு தலைவராக கமாண்டராக போகிறார்கள். ஒரு படை போகும்போது முன்னால் உள்ள எதிரிகளின் தலைங்களை பார்வையிட பல கருவிகள் இக்காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரேடார் வேண்டுமா அல்லது டெலஸ்கோப் வேண்டுமா, எத்தனை கொப்புகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். சாரியாவுடைய படை போய்கொண்டிருக்கிறது, மிம்பரில் இருக்கும் ஹஜ்ரத் உமருக்கு டெலஸ்கோப்பும் கிடையாது, ரேடாரும் கிடையாது, தகவலை பரிமாற கையிலே எந்த மொபைல் போனும் கிடையாது. மிம்பரில் இருந்து ஹஜ்ரத் உமர் கூக்குறார், யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல். சாரியா, மலைக்கு பின்னால எதிரிகளின் ஒரு கூட்டம் இருக்கிறது, கவனம் கவனம் என்றார்கள். அங்கிருந்த சாரியா லப்பைக யா அமீரல் முஃமினீன், அமீரல் முஃமினீன் உங்களோட தகவல் கிடைச்சிட்டு என்றார். இது அவர்களிடத்தில் இருந்த வக்கிட்டோம், அதற்கு எந்த தவறும் கிடையாது, அதற்கு எந்த மசினும் கிடையாது. ஹதரத் ஆசிமுடைய படை, ஹதரத் ஆசிமுடைய படை நூறு காவிர்களினால் சுத்தி வளைக்கப்பட்டிருக்கிறது. புகாரி சரிவில் இருக்கிறது. ஹதரத் ஆசிம் தகவல் அனுப்ப வழிவிடுகிறார், அல்லாஹும்மா அக்பிர் அன்னா நபியன், யா அல்லாஹ் எங்களுடைய இந்த செய்தியை உன்னுடைய நபிக்கு தெரிவித்து விடு என்று சொல்லிவிட்டு ஹதரத் ஆசிம் ஷஹீதாகிறார். முன்னூறு நானூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கும் அந்த படையின் செய்தி ஒரு நொடி பொழுதிலே ஹதரத் ரசூலுடைய தகவல் அவர்களுடைய காலுக்கு எட்டுகிறது. அதோ ஆசிம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று மஸ்ஜிது நபவியில் இருக்கும் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவற்றை ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? நாங்கள் தீனை பிடித்துக் கொண்டு இருப்பதனால், ஈமானுக்கு உழைப்பதனால் துனியாவில் பின்தங்கி விட்டோம் என்ற மாயைக்கு பதிலாக சொல்லுகிறேன், இல்லை தீனை விட்டதனால் பின்னடைவை சந்தித்திருக்கிறோம். துனியாவை விட்டதனால் அல்ல, தீனை விட்டதனால் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே முதலாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு உள்ளத்தில் ஈமானை நிரப்பும் பணியை, தாவத்துக்குரிய பணியை அவர்களுக்கு காட்டுவோம். அதற்கு பிறகு துனியாவுடைய ஒரு சுன்னா என்ற வகையில், சுன்னா என்ற ஒரு வகையில் அவர்களுக்கு மேலதிக தகமைகளை கொடுப்போம். இவர்கள் உருவாக்கும், அவர்கள் உருவாக்கும் ஆயிரம் பேரும் எங்களுடைய ஒரு பிள்ளையும் சமமாகும். துனியாவின் எந்த திசைப்புக்கும் பயமில்லாமல் தைரியமாக அனுப்பி வைக்கலாம். அவர்கள் எங்கு போனாலும் ஈமானிய உணர்வுடன் இருப்பார்கள். தினாவுடைய மாகோல், குடியுடைய மாகோல், சூரியனுடைய மாகோல், எந்த இடத்திலும் போய் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்கின்ற சிறந்த சிறந்த குழந்தை செல்வங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுவான். சஹாபாக்களுடைய காலத்திலும், பின்னால் வந்த தாபியீன்கள் தபூத் தாபியீன்களுடைய காலத்திலும் அரச அரண்மனையிலே அவுலியாக்கள், அல்லாஹுடைய நாதாக்கள் உருவானார்கள். அரச மாளிகையில் தஹஜ்ஜுத் தொழும் குழந்தைகள் உருவானார்கள். இன்று மார்க்கத்தை பற்றி பிடிப்பவரின் வீட்டிலே சுபமில்லாதவர்கள் உருவாகிறார்கள். இதுதான் இன்றைய காலத்துக்கும் அன்றைய காலத்துக்கும் வித்தியாசம். அல்லாமா இப்னுல் ஜௌதி அவர்கள் எழுதிய உமர் இப்னு அப்துல் அசீஸ், சீரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற கிதாபை படியுங்கள். கண்ணீர் கொட்டும், கண்ணீர் கொட்டும். ஒரு ஜனாதிபதி தன்னுடைய மகனை வளர்த்த முறையை காண்பிக்கிறார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஒரு நெருங்கிய உறவினர் சொல்கிறார், அரசரை அமீருல் முஃமினீனை சந்திப்பதற்காக நாங்கள் அவருடைய மாளிகைக்கு போயிருந்தோம். அமீருல் முஃமினீனை சந்திப்பதற்காக அன்று அவரை சந்தித்துவிட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மகன்மாரும் நாங்களும் ஒரே ஒரு இடத்தில் தூங்கினோம். தூங்கி எல்லோரும் மிக ராகத்தாக குரட்டை விட்டு தூங்குகிறார்கள். நான் நடு இரவிலே கண் திறந்து பார்த்தேன், உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மகன் ஆசிம் தஹஜ்ஜுத் தொழுகையில் அழுது கொண்டிருக்கிறார். வந்த உறுப்பினர்கள் எல்லாம், விருந்தினர்கள் எல்லாம் கடும் தூக்கத்தில் இருக்கிறார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மகன் ஆசிம் அல்லாஹுடன் தொடர்பிலே இருக்கிறார். அரச அரண்மனையில் தஹஜ்ஜுத் தொழும் மக்கள் அன்று உருவானார்கள். பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கொடுக்கப்பட்டது. இந்த ஆசிம் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அவர் வந்தார். இன்று எங்களுடைய ஜனாதிபதி அல்ல, எங்களுடைய ஜனாதிபதி அல்ல, பிரதமர் அல்ல, ஒரு சாதாரண அதிகாரம் கிடைத்தாலே மகன் வந்து என்ன கேட்பான் என்று தெரியும். மகன் என்ன கேட்பான் என்று தெரியும். உமர் இப்னு அப்துல் அசீதுடைய மகன் வந்து தகப்பனிடம் கேட்டார், அரசாங்க திரைச்சேரியில் களஞ்சிய சாலையில் அநியாயமாக பறிக்கப்பட்ட வரி வரியாக மக்களிடத்தில் பறிக்கப்பட்ட சொத்துகள் எல்லாம் இருக்கிறது, அவற்றை திருப்பி கொடுக்கவில்லையா என்று கேட்கும் போது அங்கே உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லுகிறார், நான் களைப்புடன் இருக்கிறேன், இன்னும் நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துக்கு பிறகு கொடுக்கலாம் என்று சொன்ன போது அதை சரி காணாத ஆசிம் திருப்பி கேட்ட கேள்வி என்ன, தகப்பனே உங்களுக்கு அந்த பொருள்களை எல்லாம் ஒப்படைக்கும் வரைக்கும் நீங்கள் உலகத்திலே இருப்பீர்கள் என்ற உறுதிப்பாட்டை யார் கொடுத்தது என்று தகப்பனிடம் கேட்கும் போது அழுது கொண்டு கட்டி அணைத்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இது போன்ற ஒரு குழந்தை செல்வத்தை என்னுடைய பிள்ளையாக உருவாக்கி தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று நன்றி செலுத்துகிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே ஈமானிய உணர்வுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். எங்களுடைய எதிர்காலம் வெற்றி அளிக்க வேண்டுமா, பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா, எங்களுடைய பிள்ளைகளை பயமில்லாமல் விட்டுவிட்டு கபிலுக்கு போக ஆசையா, எங்களுடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு தேவையா, அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். ஈமான் உள்ளவர்களை உருவாக்குங்கள், ஈமானை கொடுங்கள், ரப்புடைய நம்பிக்கையை கொடுங்கள், குர்ஆனை கொடுங்கள், குர்ஆனுடைய வெளிச்சத்தை கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த ஒரு சமுதாயத்தை எங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துத்தான் ஆகுவான். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு வாலிப சமுதாயத்தை எதிர்காலத்தில் உருவாக்கி தருவானாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹானவர்களாக நல்லவர்களாக அல்லாஹு தஆலா மாற்றி தந்தருவானாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கேவலப்படுத்துவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, முஸ்லிம்களின் வளர்ச்சியை தடுப்பதற்காக சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதிலே அகப்பட்டு விடாமல் நீ பாதுகாப்பாயாக. உள்ளிலும் புறத்திலும் செய்யப்படுகின்ற அனைத்து சூழ்ச்சிகள் இருந்தும் முஸ்லிம் சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்து இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நீ பாதுகாப்பாயாக. அவர்களுடைய வீடுகளுக்குள்ளிருந்தே கலிமாவுடைய நாமத்தை கேட்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. உரிய அஹ்லாக்குடன் மக்களுடன் நடந்து கொள்கின்ற பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. அஹ்லாக்கினால் தாவத்து கொடுக்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்கெல்லாம் குஃப்ருக்காகவும் ஷிர்க்குக்காகவும் மக்கள் பாடுபடுகின்றார்களோ, அதனை வளர்ப்பதற்காக முயற்சிக்கிறார்களோ, அந்த இடங்களை எல்லாம் கலிமத்து தௌஹீதுடைய வளர்ச்சிக்காக நீ மாற்றியமை தருள்வாயாக. நாட்டினுடைய அரசாங்கத்தை முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைத்து தந்தருள்வாயாக. பாதகமாக அமையாமல் நீ பாதுகாத்தருள்வாயாக. யாரெல்லாம் முஸ்லிம்களுடைய தீனுக்கு உதவியாக இருப்பார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் கலிமாவை நசீபாக்கி அவர்கள் மூலம் இந்த தீனை நீ பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். வ ஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.